விஞ்ஞான சித்தியார் இரண்டாம் சூத்திரத்து இரண்டாம் அதிகரணம், அந்த அதிகரணத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. அந்த அதிகரணம் நாம் ஏற்கனவே பார்த்து வருகின்ற முறைப்படி இருவினை பற்றிய அதிகரணமாக உள்ளது. இருவினை என்ற அந்த கருத்தினை சித்தாந்த கொள்கைப்படி மிகச் செம்மையாக ஆசிரியர் நமக்கெல்லாம் கருணையோடு வழங்கி அருள்கின்றார்கள். முன்வினை எனப்படும் இருவினை வேண்டாம், முயற்சியே பலன்களை தந்துவிடும் என்று கூறிய கருத்துக்களை எல்லாம் தக்க காரணங்கள் காட்டி மறுத்து அருளி, அதன் பிறகு அந்த இருவினைகளுடைய பலன்களை எல்லாம் இறைவனையே கொடுப்பான் என்று சொல்லி அருமையாக சொல்லும் பொழுது, மீமாம்சகர் என்னும் ஒரு மதத்தினர் வந்து வினைகள் வினைப்பலன்கள் எல்லாவற்றையும் உடன்படுகின்றோம், அதெல்லாம் சரிதான், ஆனால் வினைப்பலன்களை ஊட்டுவதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று சொல்வது பொருந்தாத கருத்து. அவர்களுடைய கருத்து என்னவென்றால், செய்யப்பட்ட வினைகளே பலன்களை தந்துவிடும், ஆக வினைகளே பலன்களை தர வல்லனவாக இருக்கும் பொழுது அந்த பலனை தருவதற்கு ஒரு தலைவனும் வேண்டும் என்று கூறுவது அது மிகை. மிகைனா அதிகப்படி. ஒரு காரியத்தை ஒருத்தரே செய்ய முடியும் அப்படின்னா அங்க வந்து தேவையில்லாம அதிகப்படியா இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி. வினைகளே பலன்களை தர வல்லனவாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த பலனை ஊட்டுவதற்கு இன்னொரு முதல்வன் என்று சொல்லி அந்த மீமாம்சகர் மறுக்கின்றார். அதைத்தான் இங்கே அருமையாக கொடுக்கின்றார். அதாவது வினைகளே பலன்களை தந்துவிடும் என்று சொல்கின்ற கருத்து முற்றிலும் தவறானது என்று சொல்லி ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அதனை மறுத்தருள்கின்றார். ஏனென்றால் செய்யப்பட்ட வினை செய்யப்பட்ட அந்த பொழுதிலேயே கெட்டு அழிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது கேடுற்ற அந்த வினை பிற்காலத்திலே வந்து பயன்தருதல் பொருந்தாது என்று அதை மறுத்தொழினார். அப்பொழுது அந்த மீமாம்சகர்கள் அவர்கள் அருமையாக தர்க்க ரீதியாக பேசுகின்றார்கள். உலகத்திலே எத்தனையோ பொருள்கள் கெட்டு பயன்தருகின்றனவே என்று சொல்கின்றார்கள். மேலும் அவர்கள் அழுத்தமாக சொல்கின்றார்கள், உலகத்தில் பயன்தரும் பொருள்கள் எல்லாமே கெட்டுதான் பயன்தருகின்றன. அதே போலவே நாம் செய்கின்ற இரு வினைகளும் கெட்டு பணம் தரும் என்பதே பொருத்தமானதாக உள்ளது என்று சொல்கின்றார்கள். வினை கெடுதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு வினைதான் செய்கின்றோம், ஒருவருக்கு ஒரு தானம் தான் செய்கின்றோம்னா செஞ்சு முடிச்ச பிறகு அவ்வளவுதான், அந்த செயல் முடிஞ்சு போச்சு, அதுதான் கெடுதல் என்பது. அதற்கப்புறம் அந்த செயல் தொடர்ந்து நடக்கவில்லை. ஒருவர் பார்க்கின்றோம், அவராக தானம் கேட்கின்றார் அல்லது நாமவே கொடுக்கின்றோம், குறிப்பறிந்து கொடுக்கின்றோம் வச்சுக்கொடுமே, எப்படியோ தானம் செஞ்சாச்சு, செய்த பிறகு அந்த வினை முடிந்து விட்டது, அதைத்தான் வந்து அந்த வினை கெட்டது என்று சொல்கின்றார்கள். கெட்டதுன்னா சித்தாந்த ரீதியா இல்லாமல் போய்விட்டதுன்னு அர்த்தம் இல்லை. தற்காரியவாதம் ஏற்கனவே முதல் சூத்திரத்தில் நிலைநாட்டப்பட்டு விட்டது. அந்த கருத்தை மனதில் வைத்துட்டு தான் நாம வந்து கெட்டதுன்னு நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வினை கெட்டு அழிந்து போயிட்டு அப்படின்னா அந்த வினை சூக்குமமாக கிடக்கின்றதுன்னு அர்த்தம். அப்படி சூக்குமமாக கிடக்கின்ற அந்த சடமாகிய வினை எப்படி தானா வந்து இன்னொரு காலத்தில் வந்து பலன் கொடுக்கும்? ஆகவே வினையே பலன் கொடுக்கும் சொல்வது பொருந்தாது என்று நம்முடைய ஆசிரியர் அருளந்தி சிவம் கூறியருள்கின்றார்கள். ஆனால் அதற்கு மீமாம்சகர் சொல்கின்றார்கள், ஐயா உலகத்திலேயே பல பொருள்கள் கெட்ட பிறகுதானே பலன் தருகின்றன, ஆகவே கெட்டு பயன்தருதலே வந்து உலகத்து பொருள்களை நாம் காண்கின்றோம், அதுபோல வினையும் கெட்டு பலன் தரும் என்று சொல்கின்றார்கள். அதற்கு அவர்கள் வயதிலே இடக்கூடிய தலை முதலியவற்றை அவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்கின்றார். வயதிலே தலை முதலியவற்றை உரமாக இடுகின்றோம், உண்கின்ற உணவு பதார்த்தங்கள் எல்லாம் நம் பல்லிலே அவையெல்லாம் வந்து அரைக்கப்பட்டு அவை உருக்குலைந்து அதன் பிறகுதான் நம் உடலிலே சேர்ந்து உடலுக்கு பலனை தருகின்றன. அதுபோல் வயதிலே இடப்படுகின்ற தலைகள் போன்ற உரங்களும் அவை கெட்டுத்தான் அந்த விளைச்சலாகிய பயனை தருகின்றன. அதுபோல வினைகளும் கெட்டு பலன் தரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது அதை மறுத்து அருமையாக கூறினார், கெட்டு பயன்தருதல் நீங்க சொன்னாலும் அது சில பொருள்கள்தான் கெட்டு பயன்தருதல் என்பது நடக்கின்றது. கெடுகின்ற எல்லா பொருள்களுமே பிற்காலத்தில் பயன்தருவதில்லை என்று அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருமையாக அதனை மறுத்து அருளினார்கள். அப்ப அதுக்கும் அவன் வந்து விடாம சொல்றான், யாரு மீமாம்சகன், யா கெட்டு பயந்தறுதல் வந்து சில பொருள்களையாவது இருக்கத்தானே செய்து, சில பொருள்களாவது இந்த உலகத்துல கெட்டு பயந்தரத்தானே செய்து. ஏன் அது மாதிரி வினைகளும் கெட்டு பயந்தரும், கெட்டு பயந்தரக்கூடிய சில பொருள்களில் வினையும் ஒன்று என்று வைத்துக் கொள்வோம். நாம் செய்கின்ற வினைகளும் வந்து கெட்டு பலன் தரக்கூடியவை, இந்த உலகத்தில் சில பொருள்கள் கெட்டு பலன் தருவ மாதிரி இந்த வினைகளும் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே என்று சொன்னார்கள். அப்போ அதனை மறுத்துதான் ரொம்ப அற்புதமா சொல்றார், உலகத்து பொருள்கள் கெட்டு பயந்தறதுக்கும் வினைகள் கெட்டு பயந்தரும் சொல்றதுக்கும் வேறுபாடு உள்ளது. உலகத்து பொருள்கள் வந்து அவை எந்த இடத்தில் கெட்டு கிடக்கின்றனவோ அந்த இடத்தில் தான் பயந்தரும். தழை முதலியவற்றை உரமாக பயிருக்கு போடுறோம், அந்த கெட்டுப்போன தலைகள் வந்து எந்த வயல்ல போட்டோமோ அந்த வயல்ல தான், அதே இடத்துல தான் விளைச்சலாகிய பயனை தரும். ஆனா வினை அப்படி இல்லை, ஓரிடத்தில் ஒரு பிறவியில், அதுவும் ஒரு பிறவியில் ஓரிடத்தில் வைத்து செய்த வினையானது வேறொரு பிறவியில் வந்து வேறொரு இடத்தில், அந்த வேறொரு பிறவியில் வந்து பயன் தருகின்றது. இம்மையில் செய்தது அம்மையில் பலிக்கின்றது, பலிக்கின்றது அதாவது பயன் தருகின்றது. ஆகவே அந்த மாதிரி நம்ம உலகத்து பொருள்கள் எதையும் காட்ட முடியாத, ஆகவே நீ உலகத்து பொருள்களை ஓமை கூறி, உலகத்து திரவியங்கள், திரவியம்னா பொருள், உலகத்து திரவியங்களை ஓமை கூறி, உலகத்திலே சில திரவியங்கள் அதாவது சில பொருள்கள் கெட்டு பயந்தறதல் போல வினைகளும் கெட்டு பயந்தரும் என்று கூறுதல் பொருந்தாது. ஏன்னா உலகத்தில் வந்து மீமாம்சகர்கள் உதாரணம் காட்டியது போல இந்த வயல்ல போடுற உரம்லாம் கெட்டு பயந்தருதுங்கிறது, எந்த இடத்துல போட்டானோ அந்த இடத்துல தான் பயந்தருது, ஆனால் இம்மையில் செய்த வினை மறுமையில் வந்து பயந்தரும், ஆகையினாலே அது பொருந்தாது என்று சொன்னார். அப்போ வந்து அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அதுக்கு மேலேயும் சாதிக்கின்றார்கள் மீமாம்சகர்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஏன் தலை முதலியவை வந்து வயல்ல போடுறோம் அங்க கெட்டு அந்த இடத்திலே பலன் தருது, சரி, ஆனா நீங்களே சொன்னீங்களே எல்லா பொருள்களும் கெட்டு பலன் தருவதில்லைன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே, அப்போ கேடு மாத்திரம் உடைய பொருள்கள், பயன் தராமல் இருக்கின்ற பொருள்கள், அவை இப்போது பயன் தரவில்லை, ஏன் பயன் தரவில்லை என்றால் அந்த கெட்டுப்போன பொருள்கள் மறுமையில் வந்து பயன் தரும் என்று வைத்துக் கொள்வோமே. இல்லையா, உரங்கள்லாம் போட்ட இடத்திலே பயன் தருது, ஆனா வினை வந்து என்ன செய்து, அது வந்து இப்போ செய்த வினை இப்போதைக்கு கெட்டு பிற்காலத்தில் வந்தல்லவோ அது பலன் கொடுக்க வேண்டும். கேடு அடைந்த பொருள் அந்த இடத்தில் தானே பலன் கொடுக்க முடியும், உரம் மாதிரி நீ ஓமை சொன்ன, உரம் வந்து அந்த இடத்திலே தானே பலன் கொடுக்கின்றது, ஆனால் வினை அப்படி இல்லையே, அது கேடுற்ற வினை பிற்காலத்தில் வந்து எல்லாம் வினை பலன் கொடுக்கு, அப்ப கேடுற்ற வினை தானாகவே எப்படி பிற்காலத்தில் வந்து வேறு இடத்தில் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன, அப்ப அவன் சொல்றான், முதல்ல நாம இந்த பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம், சில பொருள்கள் தான் கெட்டு பலன் தரும் என்று நீங்கள் சொன்னீர்கள் சித்தாந்திகள், இப்ப பல பொருள்கள் கெட்டு பலன் தராமல் இருக்கின்றன சொன்னீர்கள், ஆகவே பல பொருள்கள் கெட்டு பலன் தராமல் இருக்கின்றனவே அவை இப்போதைக்கு பலன் தராமல் இருக்கின்றன, ஆனால் அவை வேறு இடத்தில் வேறு காலத்தில் பலன் தரும் என்று நாம் கொள்ளலாமே, அதுபோல வினைகளும் கெட்ட பிறகு வேறு இடத்தில் வேறு காலத்தில் பலன் தரும் என்று சொல்லி வாதிடுகின்றார்கள். அப்போ சொன்னார், அதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி நம்முடைய ஆசிரியர் பிறந்தவை அற்புதமாக கூறுகின்றார். இந்த உலகத்திலே ஒரு காலத்தில் கேடுற்ற பொருள் இன்னொரு காலத்தில் வேறொரு இடத்தில் வந்து பலன் தருதல் சாத்தியமில்லை என்று சொல்லி அதை ஓமை மூலமாக நிலைநாட்டுகின்றார்கள். தீ ஒழுக காய்ச்சிய ஒரு பாத்திரத்திலே இட்ட நீர் போன்றவை வந்து அங்கேயே வற்றி போய்விடுகின்றது, அவ்வளவுதான், அது வேறொரு இடத்துல வந்து ஒரு பலனை கொடுக்கும் என்று நீ எதிர்பார்க்க முடியுமா? அதுபோலத்தான் இப்போது நாம் செய்து கேடுற்ற வினைகள் தாமாகவே வந்து வேறொரு இடத்தில் பலன் தரும், வேறொரு காலத்தில் பலன் தரும் என்று சொல்வது பொருந்தாது. ஆனாலும் கேடுற்ற வினைகள் வேறொரு பிறவியில் வந்து பலன் தருகின்றன என்று சொன்னால் அந்த வினையை மறவாமல் வைத்திருந்து அதற்குரிய காலத்தையும் கூட்டுவித்து பேரறிவுடைய முதல்வன் தான் அந்த கேடுற்ற வினையை பலனாக தருகின்றான். அந்த முதல்வன் கூட்டினால்தான் கேடுற்ற வினை வேறொரு காலத்தில் வந்து பலன் தருமே ஒழிய, அல்லாத பொழுது அந்த கேடுற்ற வினை தானாகவே வந்து வேறொரு இடத்தில் பலன் தர முடியாது என்று சொல்லி அற்புதமாக நிலைநாட்டினார். அப்போ அதற்கு மேலேயும் மீமாம்சகர் விடாமல் சொல்கின்றார்கள் என்னவென்றால், அதாவது ஒரு இடத்துல செய்த வினை வந்து இன்னொரு இடத்துல எப்படி பலன் தரும், பலன் தர முடியாது, எனவே அந்த வினைப்பலனை கூட்டுவதற்கு ஒருவன் வேண்டும் என்றுதானே சித்தாந்திகளாகிய நீங்கள் சொல்கின்றீர்கள். நாங்கள் சொல்றோம், மீமாம்சகர்களாகிய நாங்கள் சொல்றோம், வினை வந்து தானே பலன் தரும்னு சொல்றோம். இப்ப சித்தாந்திகள் நீங்க என்ன மறுக்கிறீங்க? ஐயா, வினை செய்து முடிச்ச பிறகு அது கெட்டுவிட்டது, கேடடைந்த வினையானது தானே வேறொரு இடத்தில் வந்து வேறொரு காலத்தில் அது பலனை தர முடியாது. ஆனால் வினைகள் எப்படி பலன் தருகின்றன? ஒரு பிறவியில் செய்த வினை வேறொரு பிறவியில் கூட வந்து பலன் தருகின்றன. எனவே அது தானாக வேறொரு பிறவியில் பலன் தர முடியாது, அந்த பலனை கூட்டுவதற்கு வேணும்னு சித்தாந்திகளாக நீங்கள் சொல்கின்றீர்கள் இல்லையா? இட வேறுபாடுன்னு வந்தாதானே இந்த பிரச்சனையை, ஒரு இடத்துல செய்த வினை வேற இடத்துல பலன் தருது அப்படின்னு நாம சொன்னாதான் அந்த பிரச்சனையை இல்லையா? போன பிறவியில வினையை செய்தவனும் இந்த பிறவியில அதன் பலனை அனுபவிப்பவனும் ஒரே ஆள் தானே. யாரு என்ன வினைய முற்பிறவியில செய்தானோ அந்த செய்தவன் தானே அடுத்த பிறவியில் அதனுடைய பலனை அனுபவிக்கின்றான். எனவே பிறவி பேதம் இருக்கலாம், போன பிறவியில செய்த போது ஒரு இடத்துல செஞ்சிருக்கலாம், இந்த பிறவியில அனுபவிக்கிறது வேற இடமா இருக்கலாம், ஆனாலும் செய்த ஆள் ஒருத்தன் தானே. அந்த செய்த உயிருடைய புத்தியில் தான் எல்லா பலன்களும் இருக்கின்றன. பலன்கள் வேற எங்கேயும் இல்லை, பலன்கள் வினை பலன்கள் எல்லாம் செய்தனுடைய புத்தியில் தான் இருக்கின்றன. ஆகவே அவன் தன் புத்தியை கொண்டுதான் வினை செய்கிறான் இல்லையா? அந்த வினைகள் அவன் புத்தியிலே கிடக்கின்றன, அவன் புத்தியிலேயே அது பலமாக விளைகின்றன. எனவே வினை செய்ததும் ஒரு இடத்துல தான், வினைப்பலன் அனுபவிச்சதும் ஒரு இடத்துல தான், அது உயிருடைய புத்தி தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி அங்க அருமையா சொன்னான். அப்போ இது வந்து நல்ல ஒரு ஏமாற்று வாசகம் என்று சொல்லி இதனை மறுத்தார்கள் நம்முடைய ஆசிரியர். என்ன அப்படின்னு சொன்னா, வினைப்பலன்களாக எவை வருகின்றன? இந்த உலகத்து போகங்கள், அதாவது இந்த மண் உலகத்து போகங்கள், அப்புறம் சிறந்த புண்ணியங்கள் செய்தால் சொர்க்கலோக போகங்கள், பெரிய பாவங்கள் செய்தால் நரகலோக போகங்கள், இவையெல்லாம் தான் வினைப்பலன்களாக வருகின்றன. ஆனால் நீமாம்சகனே, நீ சொல்வது என்ன? வினைப்பலன்கள் எல்லாம் ஆன்மாவினுடைய புத்தியிலேயே இருக்கின்றன என்று சொல்கின்றாய். அப்போ சொர்க்கலோகம் நரகலோகம் இந்த பூலோகம் எல்லாம் வந்து வினை செய்த ஆன்மாவின் புத்தியிலேவா இருக்கின்றன? இந்த உலகங்கள் எல்லாம் அவன் புத்தியிலே தோன்றி அவன் புத்தியிலே இருப்பதற்கு சாத்தியப்படுமா? எனவே செய்தவன் உள்ளத்தில் தான், செய்தவனுடைய புத்தியில் தான் எல்லா போகங்களும் விளைகின்றன என்று சொல்வது ஒரு இந்திரஜாலம் மாதிரி ஒரு சொல் மாயமாகுமே ஒழிய அது பொருள் பொதிந்த வாசகம் ஆகாது, பொருளற்ற கருத்து என்று சொல்லி அற்புதமாக நம்முடைய ஆசிரியர் அதனை மறுத்துவிட்டார். அந்த கருத்தை மீமாம்சகன் சொல்வதை இரண்டு அடிகளிலே வைத்து சொல்கின்றார். செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கிடந்து பின்னர் எய்தவே பலன்கள் ஈனும் என்றிடில் என்றிடில் என்று மீமாம்சகனே நீ கூறுவாயானால். மீமாம்சகனே என்ன கூறுகின்றாய்? செய்தவர் மனத்தே, ஐயா யார் வினை செய்கிறான், அவனுடைய புத்தியிலே எல்லா செய்தியும் கிடந்து, அவன் செய்த எல்லா வினைகளும் கிடந்து பின்னர் எய்தவே பலன்கள் ஈனும். பின்னொரு காலத்தில் அந்த புத்தியிலேயே என்ன அந்த பலன்கள் எல்லாம் விளையும் அப்படின்னு சொல்றேன், வினைப்பலன்கள் எல்லாம் விளையும்னு சொல்றேன் என்று நீ சொன்னால், வினைப்பலன்களாக எவை வருகின்றன? இருஞ்சுவர்க்கம் பெரிய சொர்க்கலோக போகங்கள், அப்புறம் என்ன வருகின்றன? பொய்யர்வாழ் நரகம், பொய்யர்கள் அனுபவிக்கத்தக்க நரக போகங்கள், அப்புறம் என்ன வருது? பூமி, இந்த பூ உலக போகங்கள். ஆக சொர்க்க போகம், நரக போகம், பூ உலக போகம் எல்லாம் வந்து வினை செய்தவனுடைய புத்தியிலேயே கிடக்குமா? புந்தியிர் கிடந்து போந்தது ஐயனே அழகு இது ஒன் சொல் என்று சொல்கின்றார். செய்தவனுடைய புத்தியில தான் சொர்க்கம் நரகம் பூமி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்வது ரொம்ப அழகான பேச்சா இருக்கிறது. இந்திரசாலம் ஆய்த்தே, இந்திரசாலம் போல இருக்கின்றது. இந்திரசாலம்னா அது வெறும் காட்சி தான், உண்மை காட்சி அல்ல, ஒரு பொய்யான ஒரு காட்சி, ஏமாற்றக்கூடிய வித்தை அது. அது மாதிரி ஒரு ஏமாற்று பேச்சு ஆகும் ஒழியே உன் பேச்சு உண்மையான பேச்சு ஆகாது என்று சொல்லி மறுத்தார், பொருளற்றது என்று சொல்லி நிராகரித்தார். அதான் உரையில சுவாமிகள் அருமையா சொல்றாங்க, வினைக்கு பயன் எவை? துறக்கம், நிறையம், நிலம். துறக்கம் என்றால் சொர்க்கம், நிறையம் அப்படின்னா நரகம், நிலம் என்றால் இந்த பூ உலகம். வினைக்கு பயனாவன துறக்கம், நிறையம், நிலம் என்னும் அவற்றுட்பட்ட பலவேறு வகை புவன போகங்களாவன்றே. ஆக சொர்க்கம் நரகம் பூமியில் உள்ள போகங்கள் அல்லவா வினைக்கு பலன். இப்ப வினைப்பலன்னா செய்தவனுடைய புத்தியில் விளைகின்றன சொன்னா, செய்தவனுடைய புத்தியிலையா இந்த சொர்க்க நரகம் பூமி எல்லாம் இருக்கு? அவை அனைத்தும் வயலின் விளைவு போல ஆன்மபோதத்தின் கிடந்துள்ளவா? வயல்ல எப்படி விளைச்சல் வருதோ அது மாதிரி ஆன்மாவினுடைய போதத்தில தான், புத்தியில தான் சொர்க்க நரகம் எல்லாம் விளையுதுன்னு சொன்னால் என்றல் என்று கூறுதல் சொல் மாத்திரையே அன்றி பொருள் படாது. அது சொல்லுன்னா வெறும் பேச்சுதான ஒழிய அதுல அர்த்தம் கிடையாது என்று சொன்னார்கள். சொன்மாத்திரையே அன்றி பொருள்படாது என்பதா என்று அதை மறுத்துள்ளார். ஐயனே என்பது ஐயனேன்னா தலைவனேன்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல வந்து இகழ்ச்சியா சொல்கின்றார். மீமாசன் சொல்லும்போது இகழ்ச்சியா சொல்ற இல்லையா, பெரிய தலைவன் மாதிரி நினைச்சிட்டு நீ ஒரு கருத்தை சொல்ற என்று இகழ்ந்து சொல்கின்றார். ஐயனே என்பது இழித்தற்கண் வந்த குறிப்பு மொழி. அப்புறம் பாருங்க, பாட்டை தொடங்கும் போது அவன் மீமாசகன் சொல்வதாக சொல்லும்போது என்ன சொன்னார்கள், செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கிடந்து என்று சொல்லி தொடங்கினார். மீமாசகன் என்ன சொல்றான், வினையை யார் செய்யறானோ அவனுடைய புத்தியிலே எல்லா வினைப்பழங்களும் விளைகின்றன, அவன் செய்யற வினைகள்லாம் அவன் புத்தியில பதிகின்றன, விதை பதிஞ்ச மாதிரி, அப்புறம் பயிர் விளைந்த மாதிரி வினைப்பழங்களும் அவன் புத்தியிலேயே விளைகின்றன சொன்னார். ஆனா பாட்டம் அந்த கருத்தை மறுத்து சொல்லும் போது பாட்டில் எப்படி முடிச்சிருக்காங்க, புந்தையர் கிடந்து போந்ததுன்னு முடிச்சிருக்காங்க. தொடங்கும் போது செய்தவர் மனத்தேன்னு தொடங்கியது, அது அவருடைய கருத்து, மீமாசகன் கருத்து சொல்றான், செய்தவனுடைய மனத்துலதான் எல்லாம் விளையும். அதை மறுத்து சொல்லும் போது ஆசிரியர் எப்படி சொன்னாங்க, புந்தையர் கிடந்து போந்ததுன்னா செய்தவர் புந்தின்னு சொல்லல, ஏன்னா வினையை செய்தவனுடைய புந்தியில புத்தியில வினைப்பழங்கள் விளையும்னா வினையை பெறுபவனுடைய புத்தியிலையும் வினைப்பழங்கள் விளையும்னு ஆகும். ஆகவே செய்தவன் புத்தியில விளைஞ்சதுன்னா அது பெறுபவன் புத்தியிலையும் விளையதாகும். ஏன்னா ஒருவன் வந்து தன் பொருட்டு செய்யக்கூடிய வினைகள் உண்டு, தான் வந்து உண்ணுதல், தான் நீராடுதல், இதெல்லாம் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய வினைகள். அது மாதிரி பிறருக்கும் நன்மை செய்யலாம், பிறருக்கு தீமையும் செய்யலாம் இல்லையா? அப்போ அந்த பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அந்த பிறருடைய புத்தியிலே தோன்றுகின்றனவா, இன்ப துன்பங்களாக தோன்றுகின்றனவா என்று கேட்பது போல் சொல்கின்றார். ஆகவே செய்தவனுடைய மனத்திலே இந்த பிறவையில ஒருத்தன் வினை செய்யறான், அது அவன் புத்தியில கிடக்கு, அடுத்த பிறவியில அவன் புத்தியிலிருந்தே அந்த பழங்கள் எல்லாம் விளையுது, சொர்க்க பலன் நரக பலன்லாம் புத்தியிலிருந்தே விளையுதுன்னு சொல்றேன் இல்லையா? இது பொருளற்ற கருத்து என்று மறுத்து விட்டார். சொர்க்க நரகம்லாம் விளையுமா அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டார். அதே மாதிரி ஒருவன் வந்து வினைப்பலனை எப்படி அனுபவிக்கிறான், ஒரு வினையை செய்யறான், இந்த வினைப்பலனை எப்படி அனுபவிக்கிறான், ஒரு இன்பம் நன்மை செஞ்சானா இன்பம் அனுபவிக்கிறான், தீமை செஞ்சானா துன்பம் அனுபவிக்கிறான். அந்த இன்ப துன்பம் யார் வருது, இன்னொருத்தர் மூலமா தானே அது வருது, வருத வாயில் இல்லையா? அப்போ அந்த இன்னொருத்தன் வந்து இவனுக்கு பலனை ஊட்டும் பொழுது இவன் வினையை பெறுபவன் ஆகின்றான், வினையை பெறுபவன் மனதிலும் அந்த சொர்க்க நரகம்லாம் விளையும் ஆகும். ஆகையினால செய்தவன் மனத்தில் விளையும்னா பெறுபவன் மனத்திலும் விளையும் ஆகும் இல்லையா? அப்ப எல்லார் மனத்திலையும் வந்து சொர்க்க நரகம் எல்லாம் விளையுதுன்னு சொல்லி ஆகும், அது பொருந்தா கூற்று என்று மறுத்து மறுக்கின்றார். அதனால செய்பவன் பெரு வினையை செய்பவன் வினைப்பலனை பெறுபவன் ரெண்டு பேர் மனதிலையும் வந்து அந்த சொர்க்கங்கள்லாம் விளையும் நரகங்கள்லாம் விளையும் என்று ஆகிவிடும். அதாவது ஒரு கோணத்தில் பார்த்தால் யார் வினையை செய்கின்றானோ அவன் தான் அதற்குரிய பலனை பெறுகின்றான், அது ஒரு கருத்து சரிதான். இது நன்கு ஆழ்ந்து பார்க்கும் பொழுது என்னவென்றால், இவன் வந்து வினையை செய்கின்றானா இன்னொருத்தருக்காக செய்கின்றான், தன் பொருட்டு செய்யற வினைகள் உண்டு, அடுத்தவருக்காகவும் செய்யறோம் இல்லையா? இவன் வினையை செய்யும் பொழுது ஒரு நன்மையை அடுத்தவனுக்கு செய்யலாம், ஒரு தீமையை அடுத்தவனுக்கு செய்யலாம். அந்த நன்மை தீமைகளும் இவன் யாருக்கு செய்யறானோ அவன் மனதில் இருந்து விளைந்ததுனாகும். இவன் செஞ்சுதானா அவனுக்கு அந்த நன்மை கிடைச்சிருக்கு, இவன் செஞ்சுதானா அடுத்தவனுக்கு தீமை கிடைச்சிருக்கு. ஆனா அது என்ன ஆகுது, இவன் கருத்துப்படி என்ன ஆகுதுன்னா, நான் போய் ஒருத்தருக்கு ஒரு தானம் கொடுக்கறேன்னா அது நான் கொடுக்கறேன், ஆனா இவன் மீமாசங்கிறது எப்படி என்ன ஆகும், அவன் மனதிலிருந்து அந்த தானம் செய்த பொருள் விளைந்ததாகும். ஏன்னா பலன்கள் எல்லாம் மனதிலிருந்து விளைந்ததால் ஆகுது. ஆகவே இவன் தானம் செய்ததுக்கு இவன் அடுத்த பிறவியில ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்றான், அப்போ இவன் மனதிலிருந்து அந்த இன்பம் விளைகிறது. அது மாதிரி இவன் தானம் கொடுக்கும் பொழுது, இம்மையில் அவன் தானத்தை கொடுக்கும் பொழுது அந்த தானத்தை பெறுபவனுக்கு வந்து இன்பம் கிடைக்கு, அந்த இன்பம் வந்து இந்த தான பொருளால தான் கிடைச்சது, அதான் உண்மை. ஆனா மீமாசகர் கூற்றுப்படி என்ன ஆகுது, அந்த தான பொருளை பெற்றான், அந்த தான பொருள் அவன் மனதில் விளைகின்றதுன்னு அர்த்தமாயிருக்கும். ஆகையினாலே வினையை செய்பவனுடைய மனதில் சொர்க்க நரகம்லாம் விளையும்னு சொன்னா, வினைப்பலனை பெறுபவன் மனதிலும் சொர்க்க நரகம்லாம் விளையும்னு ஆயிரும். ஆகவே அதனாலதான் செய்பவன் தனியா அடை கொடுக்காம சொல்லும் போது செய்பவன் பெறுபவன் ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி புந்தின்னு மறுமணம் சொல்லிட்டாரு. செய்பவன் புந்தியிலும் போட்டுக்கணும், பெறுபவன் புந்தியிலையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆயிரும், வினையை செய்பவனுடைய புந்தியிலும் சொர்க்க நரகங்கள் விளையும், அந்த வினையை பெறுபவனுடைய புந்தியிலும் சொர்க்க நரகங்கள் விளையும் என்று பொருந்தாத கருத்தாக அது விளங்குகின்றது. எனவே இது இந்திர சாலம் போல ஒரு பொய்யான கருத்து என்று சொல்லி அதை மறுத்தருளினார். செய்தவர் மனத்தை கூறவே இனம் பற்றி ஏற்போர் மனமும் கொள்ளப்படும், அற்றாகலினன்றே மறுத்தற்கண் புந்தியிற் கிடந்து போந்தது என பொதுவகையான் எடுத்து ஓதி. செய்தவர் புந்தினோ பெருதவர் புந்தினோ குறிப்பிடாம ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி புந்தியிற் கிடந்து போந்தது என பொதுவகையான் எடுத்து ஓதி விடுத்ததுவும் என்க என்று அருமையாக நுட்பத்தை கூறுகின்றார். அப்படியே அந்த தர்க்கத்தை வந்து வளர்த்து 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 வினைப்படனை ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் என்ற கருத்தை அருமையாக நிலைநிறுத்துகின்றார். ஏன்னா அது சித்தாந்தத்திற்கே ஒரு சிறப்பு கொள்கை. ஏன் இவ்வளவு தூரம் சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பாடல வந்து இலைமறை காய்மறையா இருக்கு அந்த தர்க்க செய்திகள். அது அருமையாக நம்முடைய உரையின் மூலம் தான் காட்டுகின்றார்கள். அது நாம பாடலை மட்டும் வைத்துக் கொண்டு பொருள் காண முனைந்தால் இந்த அருமையான தர்க்க செய்திகள்லாம் நமக்கு கிடைக்காது. அது சுவாமிகளுடைய அந்த குருவருள், நம்முடைய குரு பரம்பரையில பெற்ற குருவருளால் தான் அதுல இலைமறை காய்மறையாக இருக்கக்கூடிய தர்க்க செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்கின்றார். வினையே பலன் தரும்னா, வினை செய்தவுடன் கெட்டு விடுகின்றன, பலன் தராதுன்னு சொன்னார்கள் நம்ம சுவாமிகள். அப்பவும் வந்து அவன் மறுத்து சொல்றான், உலகத்து பொருள்கள் கெட்டு பலன் தருகின்றன சொன்னான், எல்லா பொருள்களும் கெட்டு பலன் தருவதில்லை அப்படின்னு மறுத்தார்கள். அப்போ அதுக்கு மேலே அவன் சொல்றான், சில பொருள்களாவது கெட்டு பலன் தருகின்றன சொல்றான், அது மாதிரி வினையும் கெட்டு பலன் தரட்டுமே சொன்னான். அப்படி கெட்டு பலன் தருகின்ற சில பொருள்களும் எந்த இடத்துல அதை கெட்டனவோ அந்த இடத்தில் தான் பலன் தருகின்றன, ஆனால் வினைகளோ ஒரு பிறவியில் செய்து கெட்ட பிறகு வேறொரு பிறவியில் வேறொரு இடத்தில் தருகின்றன, எனவே நீ கூறிய ஓமை பொருந்தாதுன்னு சொல்லி மறுத்தார்கள். அப்ப அதுக்கு மேலே அவன் சொல்றான், சில பொருள்கள் கெட்டு பலன் தராமல் இருக்கின்றனவே, அவை வேறொரு இடத்தில் தரும் அப்படின்னு கொள்ளலாம். அது மாதிரி வினைகளும் கெட்டு போய் வேறொரு இடத்தில் பலன் தரும் கொள்ளலாம்னு அதுக்கு மேலே மறுத்தான். அப்ப அருமையா சொன்னார்கள், ஓரிடத்தில் ஒரு பழுக்க காட்சிய பாத்திரத்தில் இட்ட நீரானது அந்த இடத்தில் கெடுகின்றது, அது வேறு எந்த இடத்தில் வந்து பலன் தருகின்றது என்று சொல்லி கேட்டு, எனவே உலகத்து பொருள்கள் ஓரிடத்தில் கெட்டு பிறிதோரிடத்தில் வந்து பலன் தருவதில்லை என்று சொல்லி அதை மறுத்தார்கள். அடுத்த பிறகு ஏன் ஓரிடம் இன்னொரு இடம்னு சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு புது கருத்தை வந்து நிலைநாட்ட வரான். என்ன அப்படின்னா, எல்லாம் ஒரே இடம்தான், யாரு வினையை செய்யறானோ அவனுடைய புந்தி, புந்தி என்பது புத்தி, வினையை செய்வனுடைய புத்தியில தான் அந்த வினைகள் பதிந்து கிடக்கின்றன. அது விதை போட்ட மாதிரி பிற்காலத்துல அந்த விதை வந்து விளையுது, அது மாதிரி அவன் புத்தியில பதிஞ்ச வினைகள் அவன் புத்தியிலே பழங்களா விளையுதுன்னா, அப்ப சொர்க்கம் நரகம் பூலோகம் எல்லாம் வந்து அவன் புத்தியிலே இருந்தே விளைகின்றனவா? வினையை செய்தவன் புத்தியில பிற்காலத்தில் விளையும் அப்படின்னா, இம்மேல அவன் ஒருத்தனுக்கு நன்மையோ தீமையோ செய்யும் போது அந்த நன்மை தீமைகளை பெறுபவனுடைய புத்தியிலையும் அந்த இன்ப துன்பங்கள் விளையும்னு ஆகும். எனவே இந்த புத்தியிலே சொர்க்கம் தோன்றும், புத்தியிலேயே நரகமும் தோன்றும், ஒருவனுடைய புத்தியிலேயே பூலோகமும் தோன்றும் என்றெல்லாம் சொல்வது மாய பேச்சு, பொருந்தா பேச்சுன்னு அதை மறுத்துட்டார் இல்லையா என்று சொல்லி அருமையாக அதை மறுத்து விட்டார். எனவே வினையை செய்கின்ற அந்த வினை முதலிடம் எந்த பலன்களும் விளைவதில்லை, அந்த வினை முதலிடம் இருந்து எந்த பலன்களும் தோன்றுவதில்லை. அதுக்கு மேல என்ன சொல்றான்னா, அப்போ செய்யப்படும் பொருள் வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்றான். தானம் செய்கின்றோம்னா அந்த தானம் செய்த பொருள் இருக்கின்றதே அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொன்னான். செய்யப்படும் பொருளும் பலனை தராது, வேறு எந்த காரகங்களும் பலனை தர மாட்டா என்று சொல்லி அருமையாக சொன்னான். ஏன்னா ஒரு வினையை செய்யணும்னா எட்டு காரகங்கள் வேண்டும். இந்த காரகங்களை முதல் நிலை என்று சொல்வார்கள். அது நாம பொறுமையாக கேட்க வேண்டிய ஒரு அருமையான செய்தி. அது அதை வந்து அடுத்த பாடலிலே விளக்கமாக சொல்வார்கள். அதுக்கு அந்த இலக்கை நோக்கி தான் சுவாமிகள் அப்படியே வந்து அந்த சித்தியார் பாடலுக்கு பொருள் கூறி வருகின்றார்கள். ஏன்னா அந்த பாடலே அந்த இலக்கை நோக்கி தான் செல்கின்றன. ஆனால் நம்மால் அதை உணர முடியாது. சுவாமிகள் தான் நம்முடைய உரையினால இந்த பாடல் எங்க வருது இலக்குன்னு சொல்லி அற்புதமாக கொண்டு வருகின்றார்கள். ஆக மிகச்சிறந்த மிகச்சிறப்பான ஒரு மிக மிக அரிய உரை சித்தியாருக்கு சுவாமிகள் எழுதியுள்ள பொழிப்புரையா. அதுவும் சுவாமிகளும் கொஞ்சம் நாமெல்லாம் எளிதாக உணர்வதற்கு முடியாம வந்து தொகுத்து நுட்பமாக எழுதியுள்ளார்கள். அதை நம்மனோரும் உணரும் பொருட்டு அதை பதவுரை செய்து அதுல சுவாமிகள் உரையில உள்ள அந்த அரிய கருத்துக்களையும் நன்கு புரியும்படியாக விளக்கியவர்கள் நம்முடைய 16வது பட்டத்து மேலகரம் சுப்பிரமணிய குருமூர்த்திகள் தான். அந்த தேசிக பெருமானார் தான் நமக்கு வந்து பரங்கருணையோடு அந்த பதவுரை அருளி செய்து சுவாமிகளின் பொழிப்புரையை நன்கு நம் உள்ளத்திலே பதிய வைக்கின்றார். மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்களே வியந்து போற்றி பரவுகின்றார். பாயிரம் அவருக்கு பாடியுள்ளார் குருமூர்த்தியுடைய பதவுரை, அவ்வளவு அற்புதமாக செய்கின்றார். ஆக வினை முதல் இருக்கின்றானே, வினையை செய்கின்றவன் அவனுடைய புத்தியிலிருந்து எந்த பலன்களும் தானாக தோன்ற முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். அடுத்தார் போல் செய்யப்படும் பொருளே பலனை தரும் அப்படின்னு சொல்றான். அப்ப தானம் செஞ்சோம்னா தானம் செய்யப்பட்ட பொருள் வந்து பலனை தருமா? தானம் செய்யப்பட்ட பொருளும் பலனை தராது, தானம் செய்தவனும் தன் தானத்துக்கு ஏற்ற பலனை அவனால் பிறிதொரு காலத்திலே தேர்ந்தெடுக்க முடியாது, தானம் பெற்றவனும் வந்து பிறிதொரு காலத்தில் வந்து அடுத்த பிறவியில வந்து பலனை தருவான்னு சொல்ல முடியாது, அந்த தானமாகிய வினையும் கெட்ட பிறகு தானே வந்து பலனை தராது. எனவே இவற்றுக்கெல்லாம் வேறாய் இந்த வினைகளையெல்லாம் தோன்றா துணையாயிருந்து செய்விக்கின்ற அந்த சிவ பரம்பொருளே இந்த வினையினுடைய தன்மையினை நன்கு அறிந்து வைத்து அதற்குரிய காலத்தை இம்மையிலாவது மறுமையிலாவது கூட்டி வைத்து உரிய பலனை வழங்கும் என்று சொல்லி அற்புதமாக சொல்லக்கூடிய பாடல் தான் அடுத்த பாடல். தானஞ்சை பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி ஊனம் பின் உறவே காண்டும் பலம் உருவிப்பான் வேண்டும் ஈனமில் செய்தி ஈசன் இடும் பணி இவை நாம் செய்தால் நூணங்கள் அதிகம் நோக்கி நுகர்விப்பன் வினைநோய் தீர என்று வினைப்பலனை ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் என்ற கருத்தினை அருமையாக எடுத்துரைக்கின்ற அதே அற்புதமான பாடலாக இது உள்ளது. இதன் உரையிலும் சுவாமிகள் இந்த பாடலுடைய அழகையெல்லாம் தன்னுடைய உரையிலே மிகச்சிறப்பாக காட்டுகின்றார். ஒவ்வொரு பாடலிலும் காட்டுவது போல் இதிலும் காட்டுகின்றார்கள் என்றுதான் நாம சொல்ல வேண்டியிருக்கின்றது. என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தானஞ்சை பொருள் இது எதற்காக இந்த பாடல் எழுந்தது அதை முதலே சொல்கின்றார்கள். அற்றேல் அப்படியானால் என்ன, அதாவது வினையை செய்தவனுடைய புத்தியில பலன்கள்லாம் தோன்றுங்கத மறுத்துட்டீங்க. என்ன பலன்கள்லாம், சொர்க்கம் நரகம் பூமியா இருக்கு, இதெல்லாம் புத்தியில தோன்ற முடியாதுன்னு மறுத்துட்டீங்க. சரி, அப்போ அந்த என்ன வினை செய்யறோமோ இல்லையா, அது ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்சு செய்வோம், அந்த செய்யப்படுபொருளே வந்து என்ன பலனை தரும் அப்படின்னு கொள்ளலாமா? அற்றேல் அவ்வ செய்தி அவ்வ செய்யப்பட பொருளில் கிடந்து பின்னர் பயன் தரும். அவ்வ செய்தினா இந்த இடத்துல செய்தினா செயல்னு அர்த்தம், செயல் எனவே வினைன்னு அர்த்தம். அந்தந்த வினை அந்தந்த செய்யப்பட பொருள்ல கிடந்து பின்னர் பயன் தருமா? ஒருவன் பானையை வனைதலாகிய வினையை செய்தான்னா அங்க செய்யப்பட பொருளா அந்த பானை உருவாகுது, அந்த பானையில அந்த வினை கிடந்து அவனுக்கு பலனை தருமா? அப்படி வைத்துக் கொள்வோமே என்று சொல்லி சொல்கின்றார்கள். செய்யப்பட பொருளில் கிடந்து பின்னர் பயன் தரும் என கோடும் என்று கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. பயன் தரும் என கோடும்னா அப்படி கொள்வோம் எனின் என்று கூறினால், செய்யப்பட பொருள் முதலிய அனைத்தும் நிலைவேறின்றி கெட்டு ஒளிவனவே ஆகலாம். செய்த வினை எப்படி கெட்டு ஒளியுதோ அது மாதிரி அந்த வினையின் மூலம் செய்த அந்த செய்யப்பட பொருளும் கெட்டு ஒளிவதுதானே. அந்த செய்யப்பட பொருள் எப்படி அது பிற்காலத்தில் வந்து பலன் தரும்? இந்த பிறவியில செஞ்ச தானத்துக்கு அடுத்த பிறவியில பலன் கிடைக்கிறது. இந்த பிறவியில ஒரு உணவோ ஒரு பணமோ அல்லது ஒரு பொருளோ கொடுத்தான்னா அந்த பொருள் வந்து அடுத்த பிறவியில் வந்து பலன் தருமா? செய்யப்பட பொருள்ல கிடந்தும் பலன் விளையாது. செய்யப்பட பொருளும் வந்து கெட்டு ஒளிவதுதான். இதை மாதிரி அந்த தானத்தை ஏற்றவன் எப்படி ஒரு காலத்தில் அழிந்து விடுகின்றானோ, அது மாதிரி தானத்தை செய்தவன் எப்படி அழிகின்றானோ, அது மாதிரி இந்த தானமாகிய வினையும் எப்படி அழிகின்றதோ, அது மாதிரி தானம் செய்யப்பட்ட பொருளும் அழியும். ஆக செய்தவன் பெறுபவன் அந்த செயல் இவை மூன்றும் அழிவது மாதிரிதான் தானமாக செய்யப்பட்ட பொருளும் அழியும். செய்யப்பட்ட பொருளும் அழியக்கூடியதுதான். ஆக வினையை செய்தவன் வினையை பெறுபவன் வினையா வினையிலே செய்யப்பட்ட செய்யப்பட பொருள் அந்த வினை இவை அனைத்தும் கெடுவனவே. எனவே என் எக்காலத்தும் கேடின்றி நிறைவேறுகின்ற பேரறிவாய் நிறைவேற்றிருக்கின்ற அந்த பொருள்தான் எல்லா இணையும் அறிந்து அதற்கு அதற்கு உரிய காலத்தை கூட்டி வைக்கும். அந்த காலம் கூடுவதற்குள்ளதான் நமக்கு அவசரம். ஏன் நான் என்னெல்லாம் பண்ண எனக்கு இன்னும் ஒரு பலனும் விளையலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அந்த உரிய காலத்தை கூட்டி வைத்து அந்த காலத்திலே அந்த காலத்தை கூட்டி வைத்து அந்த காலத்திலே அந்த பலனை ஊட்டுவது முதல்வனுடைய இயல்பாக உள்ளது. முதல்வன் தான் அதை ஊட்ட முடியும். எனவே செய்யப்படுபொருள் முதலிய அனைத்தும் நிலைவேறின்றி கெட்டு ஒளிவனவே ஆகலான் நிலைவேறு உடையனாய் பயன்தரும் முதற்கடவுள் வேறு வேண்டப்படும். இந்த வினைக்கும் தானம் செய்தவன் பெறுபவன் அந்த தானமாகிய வினை தானம் செய்யப்பட்ட பொருள் இவை அனைத்துக்கும் வேறாக உள்ளவன் முதல்வன். அந்த முதல்வன் ஒருவன் வேண்டப்படும். அந்த நிலைவேறுடையனாய் பயன்தரும் முதற்கடவுள் வேறு வேண்டப்படும் அப்படிங்கும்போது, அற்றேல் அப்படியானால் முதற்கடவுள் பயன் தருவதற்கு இயைபு என்னை? நாம உயணும்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் மீமாம்சகன் இந்த கேள்விகளை கேட்க வல்லவனோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு நல்ல தெளிவை தருகின்றன. இந்த கேள்விகளுக்கு தருகின்ற பதில்களை பார்ப்பதன் மூலம் நம்ம மேலும் மேலும் இந்த வினை கொள்கையில நம்ம தெளிவு பெறுறோம். அற்புதமான ஒரு கேள்வி இது. சுவாமிய வினை உலகியல்ல கேட்கிறோம் இல்லையா, யாராவது ஒரு காரியம் செஞ்சா இவன் வந்து ஏன் இதை தரணும், இவனுக்கு இதுல என்ன சம்பந்தம் கேட்கிற மாதிரி. ஆன்மாக்கள் வினையை செய்கின்றன, சரி செஞ்சுட்டு போட்டோம். இந்த முதல்வன் வந்து அந்த வினையெல்லாம் அறிந்து வைத்து உரிய காரணத்தை ஊட்டி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த வினைக்கு பலனை ஊற்றானே, இதுல அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு அருமையா கேட்டான். இயைபுன்னா சம்பந்தம், இயைபு என்னை அப்படின்னு கேட்கிறான். அந்த இயைபு என்னன்னு கேட்கிறான். அப்ப அருமையா சொல்றாரு, முயற்சியின் மூலமாக தானே எந்த வினையும் செய்கின்றோம் இல்லையா. ஒரு